అమృతత్వం హి విందతే ఆత్మనా విందతే వీర్యయా విందతే మృతం ఇహ చేద వేదీ తద సత్యమస్తి నేదిహా వేదీన్ మహతీ వినట్టి భూతేషు భూతేషు విచిత్య ధీరాః రెండవది ఖండం. ఆత్మతత్వత్తై ఉపనిషత్తు అనేక విధమాహ ప్రతిపాదనం పండ్రது. இதற்கு முன்னால ஈசாவாஸ்யமிதம் சர்வம்ங்கிற இடத்துல ஆத்மா ஏகம் அத்விதீயம் சர்வவியாபகம் புண்ணியபாப சம்பந்தரஹிதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சுத்தமபாபவித்தம் கவிர்மணி ஸ்ரீபரிபூ ஸ்வயம்பூ அப்படிங்கிற மந்திரத்தில் இப்பொழுது இந்த உபனிஷத்தில் பிரத்யேகாஸ்வத்மஸ்வரூபமாக இருக்குதுன்னு சொல்லணும். பிரத்யேகாத்மான்னா நம் சரீரத்துக்குள்ள அந்த பரமாத்மா இருந்துட்டு தன் காரியத்தை காண்பித்து நமக்கு அவரை அறியும்படி பண்ணுகிறார்னா. ஆகையால் வெளியில எங்கும் எல்லா பதார்த்தத்திலும் சர்வ வியாபகமாக இருக்கிற பரமாத்மாவை ஒரு விதமாக சொன்ன உபநிடத்து, இந்த உபநிடத்து மாறுதலாக சரீரத்துக்குள்ள பரமாத்மா இருக்கான்னு பார்க்கலாம். அந்த அப்ரோச்சில் வித்தியாசத்தை பார்க்கணும். ஒரு சிஷ்யன் ரொம்ப விசாரம் பண்ணி நமக்குள்ள புலன்களை ஏவரவர் யாரோ இருக்கா போல இருக்க அவர் யாரு எப்படி ஏவரார் அப்படிங்கிறது ரொம்ப விசாரிச்சு தெரிஞ்சுக்காம ஒரு ஆச்சாரியன் கேட்ட பொழுது அந்த ஆச்சாரியன் அந்த பரமாத்மாவை இவர் தான் ஏவரார், அவள் வந்து நீ நினைக்காத போல சரீரத்தோட இருந்த கை கால் இவர்களோட ஏவல, சங்கல்ப மாத்திரத்தினால இவர்கள்லாம் ஓடுறா போல வேலை செய்யும் அப்படிங்கிறது முதல் கண்டத்துல சொன்னார். கண்ணு முதலிய புலன்கள்லாம் அந்த பரமாத்மாவினால் ஏவப்பட்டு தன் தன் விஷயத்துக்கு போகிறதே ஒழிய இவைகள்லாம் அந்த பரமாத்மாவை அறிய முடியாது அப்படிங்கிற பரியந்தம் முதல் கண்டத்துக்கு தாத்பரியார்த்தம். அது புரிந்த பிறகு அந்த சிஷ்யன் நிஜமாக நல்லா புரிஞ்சுண்டானா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். சிஷ்யனை கிருதார்த்தனாக்கிற பரியந்தம் ஆச்சாரியனுக்கு கடமை இருக்குங்கிற நினைக்கிற தேசம் இது. ஆகையால் அவரை கேட்டார், இந்த புலன்களை ஏவும் பொருளை நான் நன்றாக அறிந்தே நீ நினைச்சியானால் நீ இதை நன்றாக அறிஞ்சிருக்க முடியாது. ஏன்னா அறியப்படும் பொருள் இல்லை, அறியும் பொருள் அது, அது திருக்கு திருஷ்யம் இல்லை. திருஷ்யமா இருந்தால் திருஷ்யத்தை நீ பார்க்கல, அது திருஷ்யமாக இல்லாததுனால திருக்கா இருக்கிறதுனால நீ அதை பார்க்க முடியாது, பார்த்தால் அது திருஷ்யமாகிவிடும். ஆகையால் புலன்கள்னால் அதை பார்க்க முடியாது, அது சாட்சியாக இருக்க. ஆகையால் அந்த ஸ்வரூபத்தை நன்றாக அறிந்தே நீ நினைச்சியானால் இன்னும் விசாரம் பண்ண வேண்டி இருக்க அப்படின்னு சொன்ன பார்த்தான். ஆமா இது சரியான விஷயம் தான் இது அப்படின்னு விசாரம் பண்ணி பிறகு தன்னுடைய ஆத்மானுபவத்தை வெளிப்படுத்தணும். நமக்கு ஆத்மானுபவம் வர்றது கஷ்டமே இல்லை, ஆனா அதை வராம நம்ம தடுத்துருக்க லௌகிகமான விஷயங்கள் எந்த விஷயம் நீங்க தெரிஞ்சுன்றிருக்கோ அது போறோம் ஆத்மானுபவத்து. ஆனா அது வராம தடுக்கிறதுக்கு நமக்கு ஆயிரம் விஷயம் கிடைக்கு. புலங்கள்னால எப்பொழுதுமே வெடி விஷயத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நமக்கு ஆத்மா அறியறதுக்கு சமயமே இல்லாம போயிடுச்சு. அப்படிப்பட்ட அந்த ஸ்வரூபத்தை தனியாக விசாரிச்சு அவன் நினைச்சானா, இந்த பாருங்க யார் ஒருவன் இதை நான் அறிந்தேன் குடம் முதலிய பதார்த்தங்கள் மாதிரி நினைக்கிறானோ அவன் தப்பு, என்னது அறியக்கூடிய பொருள் இல்லை. ஆகையால் நான் பிரம்மத்தை அறிந்தேன் யாரு சொல்றானோ அவன் அறியல. பிரம்மம் அறிவுக்கு விஷயமாகாது, அறிவுக்கு அப்பாற்பட்டது என்று யார் தெரிஞ்சுக்கிட்டானோ நிஜமாக அவன்தான் பிரம்மத்தை. பிரம்மஸ்வரூபமானது மனசுக்கு அப்பாற்பட்டது, புத்தி சக்திக்கு அப்பாற்பட்டது, புத்தி சக்தியலால் அறியக்கூடியதான பொருள் அல்லாம் யார் தெரிஞ்சதானோ அவன் தான் நிஜமா தெரிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லி முடிச்சான். இந்த விஷயத்தை சொன்ன பிறகு ஸ்ருதியானது தானா சொல்லாது, இப்ப என்ன சொல்றது, அந்த ஸ்ருதியானது சிஷ்ய ஆச்சாரிய சம்பாத ரூபமாக எந்த அர்த்தம் தீர்மானமாகுதோ அந்த அர்த்தத்தை இப்ப சொல்றது பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்ததே ஆத்மன அவிந்ததே வீரியம் வித்யா விந்ததே அமிர்தம் அப்படின்னு பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் ஹி வித்தது பிரதிபோத விதிதம். இந்த ஒரு மந்திரம் ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம், வபையான ஒரு மந்திரம் இது. இதனுடைய அர்த்தம் புரிஞ்சுடணும்னா உபநிஷத்து அர்த்தம் முழுக்க தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த உபநிஷத்துக்கு சென்ட்ரல் போர்ஷன் இது. போதம்னா அறிவுன்னு அர்த்தம், பிரதிபோதம்னா ஒவ்வொரு அறிவுன்னு அர்த்தம், ஒவ்வொரு அறிவால் அறியக்கூடியதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு அறிவானது நமக்கு எப்பப்ப ஏற்படுறதோ அந்த அறிவில எல்லாம் பரமாத்மா பிரகாசிக்கும். பரமாத்மா பிரகாசிக்கிறதுனால இவைகளுக்கு காரணமாக ஒருவர் இருக்கார், இவருக்கு சாட்சியாக ஒருவர் இருக்கார் அப்படின்னு யாரு தெரிஞ்சுக்கிறானோ அதுதான் பரமாத்மாவை அறியக்கூடியதான வழி. பிரதி போத விதிதம், போதம் போதம் பிரதி விதிதம். ஒவ்வொரு அறிவும் ஏற்படும் பொழுது அந்த அறிவை பிரகாசிக்கிறவராக ஒருவர் இருக்கார் என்று அறிந்து கொள்வது, இதுதான் நிஜமான ஒரு வழி. இதை யார் இப்படி தெரிஞ்சுக்கிறானோ அமிர்தத்வமே விந்ததே. ஆகையால் தியானம் பண்ணும் பொழுது எவ்வாறு நமக்கு அந்த பரமாத்மா சிந்தனத்தில் இருக்கும் பொழுது எந்தெந்த எண்ணம் வருதோ அந்த எண்ணத்தை பிரகாசிக்கக்கூடிய பொருளாக எண்ணங்களுக்கு சாட்சியாக இருக்கார் அவர் என்று அவரை பார்க்கிறது. பார்க்கறது இதை பேசுறது இல்லை, வாக்கால சொல்றது இல்லை, தியானம் பண்ணி கண்ணை மூடி நமக்கு எண்ணம் வரும் காலத்தில் ஒவ்வொரு எண்ணத்திலையும் அவர் இருக்கார் என்று பார்க்கிறது. இது ஒரு வழி. இப்படி ஒரு அர்த்தம் சொல்லியாச்சு முதல்ல. பிறகு எண்ணங்களை உண்டு பண்றவர்னு ஒருத்தர் அர்த்தம் சொன்னார். ஒவ்வொரு எண்ணத்தையும் அந்த பரமாத்மா தான் மேனுஃபேக்சர் பண்றாருன்னு அர்த்தம் சொன்னார். இப்படி பண்ணினேன்னா அந்த ஆத்மாவும் ஒரு பெரிய பர்டன், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்கிறவனுக்கு இத்தனை தயார் பண்ணணும்னு நினைச்சேன், இவட பண்ணலையே இவடத்தான் ஆயிடுச்சு, லேபர் ப்ராப்ளம் வந்திருக்கேன், எலக்ட்ரிசிட்டி இல்லையேன்னு எத்தனை தகராறு இவன் அனுபவிக்கிறாரோ அத்தனையும் பரமாத்மா அனுபவிக்கணும். அதோடு மட்டுமல்ல இதற்கு வேண்டியதான தலைவகைகள், அவர் மாறுதல்கள், அவஸ்தைகள் இவையெல்லாம் அவருக்கு வந்து சேரும். ஆகையால் எண்ணங்களை உண்டு பண்ணுகிறவர்னு சொல்ற அர்த்தம் இருக்கோ அது தப்பு. அதே விதமாக நிர்நிமித்தமாக ஒரு போதம் ஏற்படுறதுன்னு அர்த்தம் சொன்னா பௌத்தாள், அசத்திலிருந்து சத்காரியம் வருதுன்னு. ஆகையால் அவாவாதமும் சரியா இல்லை. ஏன்னா அவா வாதத்தை ஒத்துக்கொண்டோ பையானால் ஆத்மாவானது விகாரத்தோட கூடினதாக ஆகும் அப்படிங்கிற அம்சம் போன கிளாஸ்ல வரும். ஏன்னா இந்த கேனோபர்கள் எத்தனை தரம் படிச்சாலும் வாழ்க்கையில போறாரு, அனுபவ பரியந்தம் வரக்கூடியதான ஒரு உபநிஷம். ஆகையால் தான் இந்த உபநிடத்துக்கு ஆச்சாரியர் ரெண்டு தினம் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. பதவாக்கியம் பதபாஷ்யம்னு ஒண்ணு, வாக்கிய பாஷ்யமும் பதம் பதமாக இங்கே அர்த்தம் பண்ணிட்டு இருக்காரு. மூலத்தில் இருக்கிற பதங்களுக்கு ஒவ்வொரு பதத்துக்கும் என்ன அர்த்தம் உண்டோ எந்த அர்த்தம் சொல்லலாமோ அத்தனை அர்த்தங்களும் எடுத்து சொன்னதான உபநிஷத்து பாஷ்யம் இது. அடுத்ததாக வாக்கிய பாஷ்யம்னு போகும். சென்டென்ஸ் ஒரு யூனிட்டா வச்சுட்டு அதுக்கு முழுக்க என்ன அர்த்தம் இருக்கோ அப்படி போன அது ஒரு அந்த பாஷ்யத்தை பார்க்கும்பொழுது இந்த பாஷ்யத்துக்கும் அந்த பாஷ்யத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும். இன்னும் ஆச்சாரியாளுக்கே ரொம்ப பிடித்ததான ஒரு உபநிஷத்து. ஆச்சாரியர்களுக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு அவருக்கும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் நம்ம மாதிரி தான் இருக்கா அப்படி இல்லை. அந்த ஆத்ம தத்துவத்தை கிட்ட இருந்து சொல்றது அறிந்து கொள்ள வேண்டியதான விஷயம். வைகுண்டத்திலேயோ கைலாசத்திலேயோ பரமாத்மா இருக்கார்ன்னு இல்லை, உங்க ஹிருதயத்துல இருக்க, உங்க ஹிருதயத்துல இருக்கிற ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் இல்லை, அவைகளுக்கு அதிட்டானமான பிரம்மமா இருக்க. ஸோ அறிய வேண்டிய விஷயங்கள் ரெண்டு, வெளியில அறிஞ்சு லாபம் இல்ல, உள்ள அறியணும். அந்தர்முக சமாராத்யா பயன்முக சுதுர்லபா. அந்தர்முகமாக அறியும் பொழுதே நீங்க வந்து ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வேற ஏதோ கிருஷ்ண விநாயகராகவும் நீங்க அறியப்படாதுன்னு சொல்லல. அது அறிந்தால் அதுக்கு தனி பிரயோஜனம், சித்த ஏகாகிர பிரயோஜனம். ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட அதிர்ஷ்டாக சித்தி தற்பத லட்சியார்த்தா அப்படின்னு கேவலமான சைத்தன்ய ரூபமாக நீங்க அறிஞ்சடையானால் மோட்சம். ஆகையால் அந்த ஸ்வரூபமாக பிரத்யேகத்துக்கு சாட்சியாக சொல்லக்கூடியதான உபநிஷத்து டைரக்டா இது ஒண்ணுதான். ஆகையால் இப்படி சொல்லு, பரமாத்மா அறிவுகளுக்கு சாட்சியாக இருக்க அறிவால் அறியப்படவில்லை. ஒரு எக்ஸ்பிளேஷன், இதுதான் சித்தாந்த அர்த்தம். சில பேர் பரமாத்மா அறிவுகளை தயார் பண்றார் அப்படின்னு அவ சொன்னார், அதுவும் தப்பு. அதே மாதிரி சில பேர் காணாதாள், அறிவு எனக்குடையதான ஒரு குணம், ஞானம் எனக்குடையதான ஒரு குணம், ஆத்மாவில் வந்து சேர்றது அப்புறம் போறதுன்னு சொல்லியிருக்கார். அப்ப வந்து சேர்ந்து போறதுன்னு இருக்குமே, ஆனால் அது ஒரு நாளுக்கு அழியக்கூடியது. ஆகையால் அந்த மதமும் சரியா இல்லை. அப்புறம் எல்லா மதத்துக்கும் மூலம் சரியா இருக்கு. பிரதிபோத விதிதம், போதம் போதம் பிரதிவிதிதம், ஒவ்வொரு அறிவுக்கும் சாட்சியா இருக்கு. நல்ல போதம் போதம் பிரதிவிதிதம், ஒவ்வொரு அறிவும் உண்டு பண்றதாக இருக்கார். போதம் போதம் பிரதிவிதிதம், ஒவ்வொரு அறிவும் வர காலத்தில் அதுல அந்த அறிவானது புதுசாக உண்டாகிறது. அறிவால் அறிவானது புதுசாக உண்டாகிறது இல்லாம அர்த்தம் சொல்றேன். நான் வந்து புத்தகத்தில் இருக்கிற வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்றதை மட்டும் நான் பார்க்கலைங்கிறார் ஆச்சாரியன். அது பொருந்துமானு பாருங்க. இந்த ஆத்மா எனக்கூடியதான ஒரு அனுபவத்துக்கு இது பொருந்துமா? பதம் சரியாக ஒன்னோட இன்னொன்று ஒட்டுறதாங்கிறது இல்லை இங்கே கேள்வி. இங்கே ஆத்மானுபவத்துக்கு சரியாக வருதான்னு பார்க்கணும். ஆத்மானுபவத்தை சரியாக வருதுங்கிறது இது ஒன்று தான் ஆகும். அப்படி இல்லாமல் ஆத்மா ஸ்வசம்வேத்யம்னு சில பேர் சொல்றா. இவையெல்லாம் அசங்கோ நகி சஜ்ஜதே அப்படிங்கிற ஸ்ருதிக்கு ஸ்ருதிகளுக்கு விரோதமா இருக்கு, நியாயங்களுக்கும் விரோதமா இருக்கு. ஆகையால் நிர்குணம், நிர்விசேஷம், சர்வ விலட்சணம், கேனாபி அதுல்ய ஜாதியன சம்சுஜதே இத்தியேதத் நியாய விருத்தம் பவே அப்படின்னு. இதை தவிர வேற எந்த விதமாக பதில் சொன்னாலும் அது நியாயத்துக்கும் விரோதமாக ஆறுது. தஸ்மாத் நித்ய அலுப்த விஜான ஜோதிஹி ஆத்மா பிரம்மா இத்தியம் அர்த்தா. ஆகையால் அந்த ஆத்மா எப்படி இருக்கார்? நித்ய அலுப்த விஞ்ஞான ரூப ஜோதிஹி, நித்தியமும் எப்பொழுதும் இருக்கக்கூடியதான சாஸ்வதமான அறிவு ரூபமா இருக்கார். அந்த அறிவு எப்படி இருக்க? அலுப்த விஞ்ஞானம், லோபத்தை அடையாததான ஒரு அறிவு. நித்ய அலுப்த விஞ்ஞான ரூப ஜோதிஹி ஆத்மா பிரம்மா, அந்த ஆத்மா தான் பிரம்மா எனக்கூடியதான அர்த்தம். சர்வ போத போத்ருத்வே ஆத்மனா சித்தியது, சர்வ போதங்கள் எல்லா அறிவுகள், அந்த அறிவுகளை அறிபவராக அவர் இருந்தார். அறிவுகளை அறிபவராக அவர் இருந்தால்தான் சரியாக வரும். ஆத்மன சித்தியதி நான்யதா, வேற விதமாக வராது. தஸ்மாத் பிரதிபோத விதிதம் மதம் இது யதா வியாக்கியாதையோ அர்த்தம் அஸ்மாதி. ஆகையால் என்ன சொல்லணும்? நீங்க ஏழு விதமாக அவா வியாக்கியானம் பண்றா, இவா வியாக்கியானம் பண்றா, நான் எடுத்துக்கப்படாதுன்னு சொல்லல. எது அனுபவத்துக்கு சரியா இருக்கோ அதை பார்க்கணும். ஆகையால் நாங்கள் சொன்ன பிரகாரமாக தான் மாறாமல் மாறிக்கொண்டிருக்கக்கூடியதான பதார்த்தங்களை அறிவுகளை தான் பார்த்து கொண்டு யார் இருக்காரோ அவர் தான் ஆத்மா. தான் ஒரு மாறுதலும் மாறுறதில்லை, ஒரே மாதிரி இருக்க. மனசு அதற்கு முன்னால் என்னென்னமோ பண்றது, சில மனசுல காமம், சில மனசுல குரோதம், சில மனசுல லோபம், சில மனசுல ஆசை, சில மனசுல வெக்கம், இத்தனை ஏற்பட்டாலும் அந்தந்த அறிவும் அறிந்து கொண்டு தான் தனியாக அப்படி இருக்காரு, அதோட சம்பந்தப்படலை. இப்படி நீங்க சொன்னதான் அசங்கோதை சஜ்ஜதை எனக்கூடியதான ஸ்ருதிகளுக்கெல்லாம் விரோதம் இல்லாமல் இருக்கும். அந்த ஆத்மா நித்தியம் ஜோதி ரூபம்ங்கிறது இப்படி சொன்னதான் ஆகும். ஆகையால் எப்படி சொல்லணும் இந்த மந்திரத்துக்கு அர்த்தம்? அறிவுகளுக்கு சாட்சியாக இருக்க, ஒவ்வொரு எண்ணமும் நமக்கு வர காலத்துல எண்ணங்களுக்கு சாட்சியா இருக்க. நான் சாட்சின்னு சொன்னதுமே அவர் அந்த எண்ணத்தை அப்படி பண்ணினார் சார், இப்படி மாத்தினார் சார் நீங்க சொல்லப்படாது. மாத்தினார்னா அவர் சாட்சி இல்லை. சாட்சின்னு என்ன அர்த்தம்? சாட்சாத் ஈட்சனா சாட்சி, நேரா பார்த்து கொண்டே வெறுமனை பார்க்கறதுக்கு இவ்வளவு பிரம்மம் பிரம்மம் வேணுமா? ஒரு சூப்பர்வைசர் இருக்கார், அவர் என்ன சார் பண்றாரு? வெறுமனை உட்கார்ந்துட்டு பாக்கிறார் சார். பாக்கிறதுக்கு இவ்வளவு சம்பளம் என்ன? வேலை செய்யறவளுக்கு சம்பளம் கொடுக்கும், பாக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்காதுங்கிறல. அப்ப வேலை செய்யறவாழ பாக்குறவாளும் ஒருத்தர் இருக்கணும். அவர் இருந்தார்னா எல்லாரும் தனித்தனியா அவாவா காரியத்தை பண்ணுவார். அதே மாதிரி இந்த ஜெகன் நாடகம் இருக்க பத்தில ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் அனுவர்த்தய தீகய அப்படி இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை சக்கரத்தை தயார் பண்ணியிருக்கார். அந்த சக்கரத்தை அவர் பார்த்து கொண்டே இருக்கார். கொஞ்சம் ஒரு க்ஷணம் நீங்க பாருங்க, அந்த பரமாத்மா நமக்காக என்ன பண்றார்? இப்படி உபனிஷத்தெல்லாம் வேண்டியது இல்ல, எல்லா உபனிஷத்தை நம்ம வாசிச்சிருக்கோம். அந்த பரமாத்மா நமக்கு என்ன சகாயம் பண்ணியிருக்காருன்னு கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தேன்னா தெரியும். அதுக்கப்புறம் பரமாத்மாவை தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டேன். அம்மாவையோ அப்பாவையோ வேற யாரையும் நீங்க நினைக்க முடியாதான அளவுக்கு பரமாத்மா சகாயம் பண்ணி கொண்டிருக்காரு. முதல்ல பிரபஞ்சத்தை தயார் பண்ணினார், பூதங்களை தயார் பண்ணினார், நாம் இருக்கிறதுக்காக பிருத்வி தயார் பண்ணார், ஜலத்தை தயார் பண்ணார், தேஜஸை தயார் பண்ணார், பிறகு இந்த சரீரத்தை அவர் தயார் பண்ணார். பஞ்சபூதங்கள்னால புல்ல சரீரத்தை தயார் பண்ணார். அண்டஜம் ஸ்வேதஜம் உத்பிஜம் ஜராயுஜம்னு இந்த பூத கிராமங்களான சரீரத்தை தயார் பண்ணார். சரீரத்துக்கெல்லாம் நம்ம அறிவு வேணுங்கிறதுக்காக புலன்களை தயார் பண்ணிட்டேன், நமக்காக கொடுத்துட்டேன், நீ உபயோகப்படுத்திக்கோன்னு பென்சில் பாக்ஸ் வாங்கி உங்க பேரனை கொடுத்துடுறல, வாங்கின பிறகு அவன் பேரனை வச்சிருந்தா அதை வந்து அவன் பத்திரமா வச்சுருந்தா நீங்க பார்த்து சந்தோஷப்படுறேன். நான் வாங்கின பென்சில் பாக்ஸ் கொடுத்தத சமத்தா வச்சுருக்கான் பாருங்க, இதுதான் அவர் சந்தோஷப்படுறது. நீங்க அந்த பிரம்மமாக அவர் கொஞ்ச நிமிஷம் நினைச்சு பாருங்க, நீங்களே பிரம்மமா ஆயிட்டா போலியும். அப்ப என்ன நடக்கிறது, நான் வாங்கி கொடுத்தேன் சரீரம், நான் வாங்கி கொடுத்தேன் புலன்கள், நான் வாங்கி கொடுத்தேன் அண்ணன், இதெல்லாம் வச்சுட்டு சௌக்கியமா இருக்கானோன்னா அவன் சௌக்கியமா அது மாதிரி அவர் இருக்கான். அதோட இல்ல, இத்தனையும் தயார் பண்ணி அந்த புலன்களை நீங்க உபயோகப்படுத்துற காலத்துல நல்ல வழியில உபயோகப்படுத்த அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். நீங்க சாப்பிட்ட அன்னம் இருக்க பத்தல அது பாவம் உங்களுக்கு சரியா வரணுங்கிறதுக்காக அதை மறுபடியும் மதனம் பண்ணி அந்த சரீரத்தில் இருக்கிற அன்னத்தை கொண்டு போய் எல்லா இடத்துக்கும் அழைச்சின்னு போங்க அப்படின்னு சரீரம் முழுக்க போய் சரீரம் உறுதிக்காக பாக்குற. வாட்டர் கண்டென்ட் குறைஞ்சு போயிடுதுன்னு வச்சுங்களேன், தாகம் இருக்கும்படி பண்ற அதை குடி அப்படிங்கிற தீர்த்தத்தை கொடுத்தது நீங்க சரியா போட்டு அதிகமாக நீங்க குடிச்சுட்டேன்னா குழந்தையோ இல்லையோ ஒண்ணும் தெரியாது, அதிகமாக குடிச்சுட்டேன்னா எக்ஸஸ் போர்ஷன் இருக்கு பதில அது மூத்திரமா போயிடணும் இல்ல வேர்வையாக போகணும், அந்த சரீரத்துல வாட்டர் கண்டென்ட் எவ்வளவு இருக்கும் அதை கரெக்டா பாக்குற. அதனால அவருக்கு என்னது அசனாய கோனாய அஸ்வனாய மாதிரி அவருக்கு அசனாயகான்னு தெரியும். அதே போல நீங்க அழிச்சுட்டு போனதான தீர்த்தம் இருக்கு பதில அது லெவல் கரெக்டா இருக்கணும், அதுக்காக ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ற. இது உங்க சரீரத்துல மட்டும்தான் இல்ல, பிரபஞ்சம் முழுக்க இதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்க. எத்தனை மனுஷியால இருக்காளோ அத்தனை பேருக்கு எவ்வளவு பிருத்திவி இருக்கோ அவ்வளவு பிருத்திவிக்கு என்ன அண்ணம் வேணுமோ அந்த அண்ணன் அந்த பூமாத்தில இருந்து வரணும். மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டிட்டுன்னு வச்சுங்களேன் சமுதிரம் லெவல் வரைக்கும் சேர்க்கப்படாதுங்கிறதுக்காக சரீரத்துக்குள்ள இப்படி ஒரு டெம்பரேச்சராக இருக்கணுங்கிறதுக்காக அவர் வைஸ்வானராகினி ஜடராகினு வச்சிருக்காரோ அதே போல சமுதிரத்துக்குள்ள படபாகினு ஒண்ணு வச்சிருக்கார். அந்த வாட்டர் லெவல் தனியா வரப்படாது. ஒரே தினம் வத்தி போயிடுதுன்னா பூமி எல்லாம் ஊஷரமா போயிடுமா பாலைவரமா போயிடுமா, அதனால மழை வரும்படி பண்றாரு. இப்படி ஒரு பெரிய சக்கரத்தை பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அத்தான் நான் பண்ணின போதிலும் என்ன பண்றாரு தெரியுமா, நான் இதே தலை இருக்கேன் ஆல்வேஸ் அவைலபிள். நீங்க இன்னைக்கா தியானம் பண்றப்ப இப்பதான் சார் அவர் அமெரிக்கா போயிருக்கார், ரெண்டு நாள் அனுப்புற வருவார் சொல்லலேன்னு அவர் உங்க ஹதயத்திலே இருக்காரு. எப்ப பார்த்தாலும் நான் நிறைய இருந்தேன். பரமாத்மாவை மட்டும் விட்டோம் நம்ம, யார தியானம் பண்றோம், ஆத்துக்காரி குழந்தைகள் வீடு வண்டி காலம் அந்த வண்டியை தொடக்கிறான் பாருங்க ஒரு மனிதன், இந்த வண்டி எத்தனை பதார்த்தங்கள் எத்தனையும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், ஆனா நமக்கு அனுட்சணம் நம்ம வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடியதான். அவரும் உங்களை ஒண்ணும் ஹிம்சப்படுத்தாம சாட்சியா பாக்கிறார் பார்த்தல, அவரை கவனிக்க மாட்டேங்கிறேன். ஆகையால் இன்னிலிருந்து நீங்க என்ன பண்ணணும்னு மீதியை கவனிக்கிறது வேண்டாம் நான் சொல்லல, என்ன கவனிக்க வேண்டாம் சொன்னா மட்டும் கேட்கவா பொருள், ஆனா என்ன மீதி கவனிக்கிற காலத்திலயும் அந்த பரமாத்மாவை கவனிக்கும் அவர் கொஞ்சம் மனசுல வச்சுங்க. இதுதான் அவரை எதிர்பார்க்கறது, அவரை ஞாபகம் வச்சுண்டா போறோம், அவரை நினைச்சா போறோம். அதுதான் பிரதிபோத விதிதம் மதம் இது யதாவியாக்கியாதமேவ அஸ்மாவிதி அர்த்தா. ஆகையால் இவ்வளவு ப்ரொஃபவுண்ட் மீனிங் இருக்கு. ஏதோ அறிவு உண்டாகிறப்ப எண்ணம் உண்டாகிறப்ப எண்ணத்தை பார்க்கறது இல்ல, ஒவ்வொரு எண்ணத்துல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு எண்ணம் ஆரம்பிக்கிறது. எண்ணமானது நமக்கு ஆசை சங்கல்பம் உண்டு பண்றது, சங்கல்பம் ஆசையை உண்டு பண்றது, ஆசையானது புலனை விரட்டுறது, புலனை விரட்டினா அதற்கு பிறகு நம்ம கிரியையை பண்ணுகிறோம், கிரியையினால நல்லது ஏற்படுறது கெட்டது ஏற்படுறது, ஏற்பட்டது நல்லது கெட்டதுனால மனசுக்கு வருந்துகிறோம். மறுபடியும் அனீசையா சௌச்சதி முக்கியமான வாழ்நாள் முழுக்க கவலைப்பட்டுண்டே வாழ்க்கையை கழிச்சுட்டே இருக்கான். இது எப்படி ஜீவனுடைய நிலை? ஆனா நீங்க துக்கத்துக்கு முன்னால கர்ம, அந்த கர்மாவை பண்றதுக்கு ஏவுதலான காமம், அந்த காமத்துக்கு முன்னால ஏற்படக்கூடியதான ஒரு சங்கல்பம், அந்த சங்கல்பத்தினால ஏற்படக்கூடிய எண்ணங்கள், அந்த எண்ணத்திலேயே அவர் பார்த்துருக்கார். அந்த எண்ண நிலையிலேயே அவர் நீங்க பார்த்தேன்னு வச்சுங்களேன், அதற்கு பிறகு எண்ணமே உண்டாகாது, அவர் ஒருத்தர் தான் இருக்க போகிறார். அப்படிப்பட்ட ஜீவன் முக்தி நிலை இப்பொழுதே நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இப்படி அர்த்தம் பண்ணியிருக்க. மதம் இது யதா வியாக்கியாதேவ அஸ்மாதி அர்த்த யத் புனா ஸ்வசம்வேத்யத பிரதிபோத விதமித்தஸ்ய வாக்கியஸ்ய அர்த்தா வர்ணியதே. சில பேர் சொல்றானா ஸ்வசம்வேத்யத தனக்கு தான் அறிதல், பரமாத்மா தன்னை தானே அறிகிறார். சம்பித்து அறிவு ஸ்வசம்பேத்யதா தனக்கு தானே அறிதல் அப்படின்னு பிரதிபோத விதிதம் இத்தியஸ்ய வாக்கியஸ்ய அர்த்தா வர்ணியதே அப்படின்னு சில பேர் சொல்றாளே. தத்ர பவதி சோபாதிகத்வே ஆத்மனஹ புத்தியுபாதி ஸ்வரூபேண பேதம் பரிகல்பயித்வா. அவன் என்ன சொல்லணும், தனக்கு தானே பார்க்கிறான் அப்படின்னு, தானே கர்த்தா தானே போகும், தானே அறிபவன் தானே அறியப்படுபவன் அப்படின்னு சொன்னா எப்படி வரும் அது? அது ஸ்வசம்பேத்யம்னு எப்ப நீங்க சொல்றோ, புத்தி உபாதி ஸ்வரூபமாகத்தான் இது இருக்கும், சோபாதிகமாகத்தான் இது இருக்கும் அப்படிங்கிறது. சோபாதிகத்வே ஆத்மனஹ புத்தியுபாதி ஸ்வரூபத்வேன பேதம் கல்பயித்வா, பேதத்தை பிரித்து பார்த்து கல்பனம் பண்ணி, ஆத்மனா ஆத்மானம் வேத்தி சம்யவார, நான் என்னையே அறிகிறேன்னு லோகத்துல சொல்றேன். ஆகையால் தன்னை தானே அறிகிறான்னு சொன்னால் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணும், ஒரு வித்தியாசம் இருக்கணும். நான் என்னை பார்க்கிறேன்னு எப்படி கண்ணாடியில் அப்படின்னு சொன்னேன், நான் கண்ணாடி இல்லாமல் நான் என்னைய பார்க்கலாமா? முடியாது. நான் என்னை அறிகிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம், நான் பண்ணினதான மற்ற செயலை என் மனசுனால் நான் அறியலை. ஆகியல் எப்பொழுதுமே ஒரு விஷயம் தனக்கு தானே பண்ணுறது அப்படின்னு சொன்னேன்னா அதில் டூயல் ஆஸ்பெக்ட் இருக்கு. என் ஹோம்ஒர்க்கை நானே எழுதிக்கிறேன்னா ஹோம்ஒர்க்கு பையன், ஏண்டான்னார் உங்கள் ஆத்திர உங்கள் அம்மா எழுதிக்கிறது எழுதி கொடுக்குற, என் ஹோம்ஒர்க்கை நானே எழுதுறேன்னா, அப்போ என்ன அர்த்தம், முன்னால் அப்படி சொல்கிறதுக்கும் இதுக்கும் என் ஹோம்ஒர்க்கை நான் எழுதுறேன்னு, ஹோம்ஒர்க்கு தானே கர்த்தா தானே அதை பண்ணக்கூடியதான கர்மாவாகவும் இருக்கேன் அப்படின்னு ரெண்டு விதமாக வித்தியாசம் வச்சு, உங்களுக்கு அப்படி இல்லை எனக்கு அப்படி இருக்குது அப்படின்னு ஒரு வித்தியாசம் வச்சு தான் பண்ணணும். அதே விஷயத்தை தனக்கு தான் பண்ணோம்னா ஒரு பேதம் இல்லாமல் யாராலையும் பண்ண முடியாது. எங்கே பேதம் இருக்கோ அந்த பேதத்தை ஒன்றாக ஆக்கி பண்ணணும் அப்படிங்கிற விவகாரம் தான் வருமே தவிர வசுத்தாக அப்படி வரும். ஆகையால் எப்போ நீங்கள் தனக்கு தானே அறிகிறது ஆத்மா அப்படின்னு சொல்வேன்னா, ஸ்வசம்பேத்தியம்னு சொன்னால் ஒரு உபாதியை கல்பிச்சு தான் சொல்லணும். இது உபாதியை கல்பிச்சு சொல்றதை நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், ஆத்மன்யேவ ஆத்மானம் பஸ்யதி ஸ்வயமேவ அஹம் ஸ்வசம்பேத்யம். தனக்கு தானே சொல்றா தப்பு, ஸ்வசம்பேத்யதா பிரசம்பேத்யதா இல்லை, இங்கே சம்வித் ரூபம், தான் தன்னை அறிகிறதுன்னு இல்லை, அது அறியும் அறியும் பொருளாக இருக்கு அவ்வளவுதான் சொல்லணும். அறியும் பொருள்னா சாட்சியா இருக்கு, எப்பப்போ பதார்த்தங்கள் உண்டாகிறதோ அவைகள்லாம் அந்த பதார்த்தங்களை பிரகாசித்து கொண்டு சாட்சியா இருக்கார் அர்த்தம். தானே தன்னையே பார்க்கிறார்னு சொல்லலை, அப்படி பார்க்கிறான் சொன்னேடையானால் ஒரு உபாதியாக தான் பார்க்க முடியும். நீங்க உங்களையே பார்க்கணுமா ஒரு கண்ணாடியினால பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோனால பார்க்கலாம். அப்படி இல்லாமல் தனக்கு தானே பார்க்க முடியுமோ? பார்க்க முடியாது.
அதுதான்
அங்கேயும் உபாதிதான், அதுதான் சொல்றாரு, ஸ்வயமேவ ஆத்மன ஆத்மானம் வேத்தத்வம் புருஷோத்தமா. என்னென்ன சந்தேகங்கள் நமக்கெல்லாம் வருதோ வருமோ, அப்படி வரலைன்னாலும் இன்னொரு தடவை விசாரம் பண்ணினா வருமோ, அவைகள்லாம் பாட்சிகள் எழுதி சொல்லிவிட்டார். இங்கே புத்தரேத ஆத்மன ஆத்மானம்னு சொல்றப்பப்போ ஸ்வயமேவ ஆத்மனா ஆத்மானம் வேத்திங்கிறதோ, ஸ்வயமேவ தானே ஆத்மனா மனசனால் ஆத்மானம் தனக்குள்ள இருக்கக்கூடியதான பரமாத்மாவை வேத்தி தி புருஷோத்தமா பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறானோ அதுவும் சோபாதிகம்தான் அப்படின்னு சொல்றார். அதனால நானும் நிருபாதிகஸ்ய ஆத்மனஹா ஏகத்வே ஸ்வசம்வேத்யதா பரசம்வேத்யதாவா சம்பவதி. ஆத்மா நிருபாதிகம்னு சொன்னோம், ஒரு உபாதியும் ஆத்மாவில் ஒட்டாது. அப்படி இருக்கக்கூடியதான் அந்த ஆத்மாவில் தனக்கு தான் அறிகிறதோ இன்னொருவரால் அறியப்படுகிறதோ ஆத்மாவுக்கு வர, தனக்கு தானே அறிகிறதுன்னு தானே ஒரு உபாதியினால் அறிகிறது, இன்னொருவரால் அறியப்படுவதுன்னு இன்னொருவரால் அறியப்பட்ட ஆத்மா என்ன ஆகிடும், ஜடமாயிடும், அறியப்படும் பொருளாக ஆகிவிடும், அறியும் பொருளாக ஆகாது. இப்ப இதுக்கு நமக்கு புரியறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், லோகத்துல சூரியன் ஒருத்தர் இருக்க, சூரியன் உதயிச்சதுமே என்ன எடுத்து உலகம் முழுக்க பிரகாசமா இருக்கு. அந்த சூரியன் என்னைக்காவது நான் இருட்டா இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு லைட் பாக்குறதுக்கு நான் படிக்கிறதுக்கு லைட் வேணும்னு தேடியிருக்காரு சுவாமியினர், உலகம் முழுக்க அவர் பிரகாசத்தினால்தான் பிரகாசிக்கிறது. நாமெல்லாம் எல்லாத்தையும் பார்க்கிறோம்னு எதனால, சூரியனுடைய பிரகாசத்தினால பார்க்கிறோம். அந்த சூரியனை பிரகாசிக்கிறதுக்கு இன்னொரு பிரகாசம் உண்டோ, அதுல ஆத்மா இருக்குன்னு சொல்லப்படாது. எக்ஸாம்பிள்காக சொல்றேன் லோகத்துல, அப்ப தான் எல்லாவற்றையும் பிரகாசித்து கொண்டே தான் இன்னொரு பிரகாசத்தை எதிர்பாராமல் இன்னொன்னால பிரகாசிக்காமல் தனக்கு தானே பிரகாசிக்கிறேன் என்கிற விஷயமும் இல்லாமல் எப்படி தனியாக இருக்காரோ அதே விதமாக தான் உங்க ஆத்மா தனியாக இருக்கார். அதனால இத சொல்றதுக்காகத்தான் நமக்கு அம்பாளுக்கு ரெண்டு கண்ணும், ஒரு கண்ணு சூரியன் ஒரு கண்ணு சந்திரன் சொல்றது தந்திரத்துல. ஒரு கண்ணு சூரியன் ஒரு கண்ணு சந்திரன் சொன்னா என்ன அர்த்தம்? நிஜமாகவே ஒரு ஸ்வரூபத்தை மனசுல தியானம் பண்ணி பாருங்க. அம்பாளுடைய விக்கிரகத்தை வச்சு ஒரு கண்ணு அப்படி சிவந்ததாக சூரியனாகவும் இன்னொரு கண்ணு சந்திரன் மாதிரி ஒரு கிராஸா இருந்ததுன்னா நம்ம பார்க்க முடியுமா அம்பாளை? அர்த்தம் இல்ல. ஆனா சூரியன் சந்திரன் சொல்லக்கூடியதான தந்திரத்துக்கு என்ன சுருத்தி என்ன அர்த்தம்னா ஆத்மா ஸ்வப்பிரகாசமாக இருக்குன்னு அர்த்தம், ஆத்மா ஆனந்த தாயகமாக இருக்குன்னு அர்த்தம். சந்திரன் சொல்றதுக்கு வந்து பொயட்டிக் வே ஃபேன்சி என்ன, லோகத்தில் இருக்கிறவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது. அதே விதமாக எப்பொழுதும் எல்லோருக்கும் மனசாந்தியை கொடுக்கிறவள் அம்பாள்னு சொல்றதுக்காக, அம்பாளுடைய கடைக்கண் பார்வை எல்லாருக்கும் மேலே விழணுங்கிறதுக்காக, ஆனந்தம் கிடைக்கணுங்கிறதுக்காக சந்திரன் ஒரு கண்ணாகவும், அவ ஆத்மஸ்வப்பிரகாசமாக இருக்குங்கிறது காட்டுறதுக்காக சூரியனை கண்ணாகவும் சொல்லி. இந்த ரெண்டுக்கும் மேலே இன்னொரு கண்ணு இருக்கு அம்பாளுக்கு, திரையம்பிக்கான்னு பேர். மூணு கண்களை உடையவள்னா மூணாவது கண் என்னன்னு நமக்கு எல்லாம் தெரியும், என்ன அக்னின்னு பேர். எது வந்த மாத்திரத்தினால அஜ்ஞானம்னா ஜானே நானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மனா தேஷாம் ஆதித்யவத் ஞானம் பிரகாசகதி தத்பரம் அப்படின்னு சொல்லி அந்த ஞானக்கண்ணானது எப்ப திறக்கப்படுறதோ அப்ப நம்ம அஜ்ஞானம் எல்லாம் போறது அப்படிங்கிறதுக்காக தாந்திரிக சாஸ்திரத்துல அவ அப்படி வச்சிருக்க. ஏன் சொல்லுவது என்ன, இந்த ஸ்வப்பிரகாசம்ங்கிற ஒரு பதார்த்தமானது தான் எல்லாவற்றையும் பிரகாசித்துக் கொண்டும் தான் இன்னொன்னால பிரகாசிக்கப்படாமலும் தான் எதையும் எதிர்பாராமல் தனியாக எதிர்க்கும் அதுக்கு தான் பொருந்தும். அப்படிப்பட்டது ஆத்மஸ்வரூபம். ஏன்னா பிரதிபோத விதிதம்ங்கிறதுல ஸ்வப்பிரகாசம்ங்கிற பதமே இல்லை. அந்த பதம் இல்லாமலேயே அந்த அர்த்தத்தை நம்மளுக்கு கொண்டு விட்டேன் நானும். நிருபாதிகசிய ஆத்மரஹா ஏகத்வே ஸ்வசம்வேத்யதா பரசம்வேத்யதா வாசம்பவதி சம்வேதன ஸ்வரூபத்வாத். ஏன் வரலேன்னு அறிவு ரூபம் அறியப்படும் ரூபம் அல்ல, சம்வேதன ஸ்வரூபத்வாத் சம்வேதனாந்தர அபேட்சாதன சம்பவதி. சம்வேதாந்தர அபேட்சா இன்னொன்னால் அறியக்கூடியதான பொருள், நான் இதை இருந்தால்தான் அறிவேன் அப்படின்னு சம்வேதனாந்தரம் இன்னொரு அறிய வேண்டியதான பொருளுடைய அபேட்சையும் இல்லை. யதா பிரகாசஸ்ய பிரகாசாந்தர அபேட்சாயாக ந சம்பவ தத்வது. இப்ப இந்த ரூம்ல டியூப்லைட் இருக்கு, டியூப்லைட் வெளிச்சத்தில் நம்ம எல்லா பொருளையும் அறியிறோம். அறியிற காலத்துல எல்லாமும் அறியப்படும் சார், ஆனா அந்த லைட்டை மட்டும் நீங்க பார்க்க முடியாது சார். ஏண்டா அதை விளக்கணுமே இன்னொரு விளக்கு வேணும். இந்த விளக்காவது இங்க இருக்கிற மற்ற பொருள்களை விளக்கும், ஆனா அதை பார்க்கறதுக்கு இன்னொரு விளக்கு தேவை அப்படின்னு நீங்க என்ன சொல்லலாம். இவ்வளவு பிரகாசிக்கிறது இங்க எல்லாம் பிரகாசம் எல்லாம் எங்கிருந்து வருது, யார் பிரகாசிக்கிறார்? ஒரு டார்ச் லைட் கொண்டு வந்தது பாருங்க இந்த லைட் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் சார் சொல்லல? என்ன விளக்கு தான் மற்ற பொருள்களை விளக்குகிறது, தான் இருக்கேன் என்கிறதும் எப்படி விளக்கிறதோ அதே விதமாக தான் இந்த ஆத்மா தான் எல்லாவற்றையும் பிரகாசிக்கிற, மற்றவருடைய பிரகாசத்தை தான் பிரகாசிக்கிறதுக்கு எதிர்பார்க்கிறது இல்லை அப்படின்னு. அதனால பிரகாசாந்தர அபேட்சா பிரகாசஸ்ய பிரகாசாந்தர அபேட்சாயான சம்பவ தத்வத். பௌத்த பட்சே ஆனா இந்த சசம்வேதியன் தன்னை தான் அறிகிறான்னு யார் சார் சொன்னான்? பிரகாசிக்கப்படுமையாரால் அது அனாத்மாவாகிடும். ஆத்மாவனால் பிரகாசிக்கப்படுவது அனாத்மா, தான் தன்னாலேயே பிரகாசிக்கப்படுகிறது என்ன அர்த்தம்? நிராத்மா, ஆத்மா இல்லையே. அறிபவனன் அறிவுக்கு விபரிலோபோ நவித்யதே. ஒரு நாளும் அழிவில்லை அறிபவனின் அறிவுக்கு. அறிபவன் யாரு? இந்த ஜீவன் கண்ணு காது மூக்கு நாக்கு அறிகிறான். இவனுக்கு அறிவா இருக்கிறது யாரு? தத்தேவ ஜோதிஷாம் ஜோதிஹி ஆயுர்ஹோபாசதே மிருதம் அப்படின்னு இதயத்துல இருக்கக்கூடியதான பரமாத்மா. அவருக்கு ஒரு நாசம் இல்லப்பா. நித்தியம் விபும் சர்வகதம் சுசூக்மம், அவர் தான் நித்தியமாக இருக்கார், சர்வவியாபியா இருக்கார், சர்வகதமாக இருக்கார் அப்படின்னு கேள சொல்லிட்டு. சவாயேஷ மகானஜ ஆத்மா ஜரோ மரோ மிருதோபய பாருங்க. அந்த இந்த ஆத்மா சவா ஏஷ மகான ஆத்மா, அந்த இந்த ஆத்மா பெரியவரப்பா. அஜகா பரவியற்றவர், அஜரஹா கிழத்தனமற்றவர், அமரஹா மரணமற்றவர், அமிர்தா சாஸ்வதமாக இருக்கார், அபயா இத்தியாதி ஸ்ருதயா பாத்தியரன் ஆகிய ஆத்மா போன்றது இத்தனை ஸ்ருதிகளுக்கு தாராரு. எத்மனஹா இன்னும் சில பேர் பாருங்க, இந்த பிரதிபோதங்கிறதுக்கு சில பேர் என்னென்ன பிரதிபோதம்னு என்ன அர்த்தம் தெரியுமோன்னா, அது வந்து ஒரு காரணம் இல்லாமல் தானாக தோன்றது சார். இந்த ஜென் பிலாசபின்னு ஒன்று சொல்கிறப்பார், அவன் என்ன சொல்கிறாருன்னா அதுக்கு காரணம் இல்லைங்கிற, உண்டாகிறது அறிவு உண்டாகிறது, அறிவு எதுனால் சார் உண்டாகிறதுன்னு தானாக உண்டாது சார். அது ஒரு சந்தர்ப்பம், அந்த சந்தர்ப்பம் தான் டக்குன்னு தானாக ஞானம் உண்டாகுது. அதுக்கு என்ன ஏது, இதுக்கு சாஸ்திரம் தான் சொல்றதா, ஆச்சாரியனுடைய வாக்கா, இல்லை நீங்கள் பண்ணுற சந்தியாவதனமா, பகவதனுக்கானு ஒன்றும் கிடையாது. அப்படியே முட்டிகிட்டே இருக்கும் அன்றைக்காக அதனால தானாக வந்துடும்ட்டான். இது ஒரு சிஸ்டம், இது வேதத்தில் இல்லை சாஸ்திரத்தில் இல்லைன்னு ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்கா, இல்லை ஆச்சாரிய பாஷ்யத்தில் இல்லாத பிலாசபியே கிடையாது, ஈஸ்டர்ன் பிலாசபி அது முன்னா ஊனி கவனிக்கணும். நிர்நிமித்தோ போதா, காரணம் இல்லாததான ஒரு போதம், ஏன்னா பிரதி போதம்னு இப்படி ஒரு அர்த்தம் சொல்றார் ஜென் பிலாசபியில். இன்னும் சில பேர் என்ன சொல்றாரு, சக்ருத் விஜாதம் அது தானா உண்டாகும் சார் அப்படின்னு சில பேர் சொல்றார். இதெல்லாம் சரியில்லைன்னு. எத்புனா பிரதிபோத சப்தேன நிர்நிமித்தா போதா, நிர்நிமித்தா காரணமற்ற நிமித்தம்னா காரணம், நிர்நிமித்தா ஒரு காரணம் இல்லை. நீங்க அப்படி ஒட்டுக்கிறோ அத்வைதத்துல இல்லை, எங்களுக்கு போதம் எதனால வரும், வேதாந்த வாக்கியத்தினால வரும். அதனால் தந்த அவனிஷதம் புருஷம் புருட்சாமின்னு சொல்றோம். ஆகையால் சாஸ்திரத்தினால வரக்கூடியது எங்களுக்கு அபரோட்ச ஜானம், ஆனா அவன் தானா வருங்கிறான். நிர்நிமித்தா போதா பிரதிபோதா யதா சுப்தஸ்யா இத்தியர்த்தம் கல்பயந்தி. தூங்குறவன் இருக்கான் சார், தூங்கிட்டே இருக்கான், டக்குன்னு முழிச்சுக்கிறான். ஏன் சார் முழிச்சுட்டேன்னு கேட்டேன் அவனை போய், என்ன நீர் என்ன கேட்கறது பத்தம், தூங்கிட்டே இருக்கான். சில பேர் என்னதான் இருந்தாலும் நீங்க பரட்டி பரட்டி படுக்க எழுப்பினாலும் எழுதுக்க மாட்டான், ஆனால் அவனையே விட்டுருக்கோம் ஒன்றுமே பண்ணாமல். ஆனால் ஒரு சமயத்தில் தானாக எழுந்துக்கிறான், ஒரு 10 hours 12 hours தூங்கின பேர் இனிமேல் அவனால் தூங்க முடியாது. இந்த பசிக்குமே ஒரு டக்குன்னு எழுந்துக்கிற மருந்த அழுது எழுந்துக்கிறப்ப எப்படி எழுந்துட்டேன்னு கேளுங்க சொல்ல முடியும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, மேலேருந்து பாத்திரம் கேழுந்து டக்குன்னு எழுந்துட்டேன், ஏ ஏதோ சத்தம் வந்தது எழுந்துட்டேன் இப்படி எது இல்லைன்னு. சில பேர் என்ன சொன்னார், திடீர்னு இருந்தால் போல இருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக ஒண்ணுக்கு வந்துடுது எழுந்துட்டேன், ஏதாவது ஒன்று கதை பேசிகிட்டே இருப்பான், ஆனால் அவன் ஒன்றும் சொல்லாமல் எழுந்துக்கிறான்னு வச்சுங்களேன், அந்த தூக்கத்திலிருந்து அவனுக்கு விழிப்பு எப்படி வந்தது, வேற ஒரு காரணமும் இல்லாமல் வந்தது, அது மாதிரி இன்னும் இது இதெல்லாம் இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் ஆச்சாரியர்கள் எங்கே கண்டுபிடிச்சான்னு இல்லை, ஆச்சாரியர்கள் பாஷ்யத்தில் இருந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸ் தான் ஜென் பிலாசபியில் இருக்கு. இத்தனையும் அவள் எழுதி டீல் பண்ணியிருக்கா. அது நிர்நிமித்தமாக ஒரு போதம் உண்டாகிறது பார்த்தால எப்படி தூக்கத்திலிருந்து வெளியில வரும்படி. இது சாந்தோபியத்தில் 6வது அத்தியாயத்தில் அவன் ஒருவரும் தூங்குற காலத்துல இருந்து வெளியில வர காலத்துல ஏன் அவனுக்கு தெரியலன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கான். அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன், நதி திருஷ்டாந்தத்தில் அவருக்கு பதில் சொல்லியிருக்கேன். இந்த நதிகள்லாம் சமுதிரத்தில் கிளம்புறது, சமுதிரத்திலிருந்து கிளம்பி சூரிய கிரணங்கள்னால் இழுக்கப்பட்ட மேகத்தினால அது வந்து எப்போ மலை உச்சி விழுறதோ மலை உச்சியில் அடிச்சுட்டு மேலெல்லாம் போகிறது, அதுக்கு நதின்னு பேர் இல்லையா, சமுத்திரத்தில் இருக்கப்ப நதின்னு பேர் இல்லை, சூரிய கிரணங்கள்லாம் இழுக்கப்படும் பொழுது நதின்னு பேர் இல்லை, அது மேகமாக ஆகாசத்தில் போகும் பொழுது நதின்னு பேர் இல்லை, ஒரு உச்சியில் போய் அடிக்கிற காலத்தில் நதின்னு பேர் இல்லை, அங்கேருந்து ஜலமானது கொட்டோ கொட்டோ சமுத்திரத்தில் இது மலையினுடைய உச்சியில் விழுந்து 10 பக்கம் செதந்து போகிறது அப்பவும் நதின்னு பேர் இல்லை. ஆனால் என்ன ஆகுதுன்னா அது எப்போ ஓடுறது பார்த்தடா அப்போ தான் அதுக்கு நதின்னு பேர், தாவத் பரியந்தம் தான் நதின்னு பேர் இல்லை. ஆனால் ஓடுறதை ஆரம்பிச்சுடுத்துனா என்ன ஆச்சுன்னு, அது ஓடிண்டே இருக்கும், எங்கே ஓடுறதுன்னு தான் பிறந்த இடத்துக்கு ஓடணுமா, அது ஓடிண்டே இருக்கு, ஆனால் அதுக்கு எந்த பிறந்த இடம் சமுத்திரம் எங்கே இருக்குன்னு அந்த நதிக்கு தெரியல, எந்த பக்கம் போகப்படாதோ அந்த பக்கம் போகிறது, எங்கே வளையப்படாதோ அங்கே வளையிறது, யாராரோ அதை தடுக்கிறா, யாராரோ என்னமோ உபயோகப்படுத்துகிறா, இத்தனை விதமாக உபயோகப்பட்ட கடைசியில் எண்ணிக்கை நிற்கிறதுன்னு அந்த சமுத்திரத்தை தன் இடத்துக்கு போய் தான் சாந்தி அடையிறது. அதே மாதிரியாக தான் இந்த ஜீவன் ராத்திரி தூங்குறதுல அந்த தன்னை பரமாத்மாவில் இருக்கான், இருந்தாலும் அவன் ஏனோ முழிச்சுட்டான் சார். முழிச்சுட்ட பிறகு என்ன ஆச்சுன்னு காலம் வருது, இங்கே போகணும் அங்கே போகணும், அவருக்கு பதில் தரணும் இவருக்கு பதில் தரணும், ஒரே கவலை பட்டு 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 கடைசியில் வேற வழி என்ன, சத்யதா சகுனிஹி சூத்ரேண பிரதந்தா. அந்த ஒரு பட்சி அந்த காலத்தை கயிறு கட்டிவிட்டான்னு பறக்கிறது பறக்கிறது திசம் திசம் பதித்துவா எங்கேயும் போய் பார்க்க முடியாமல் மறுபடியும் எந்த இடத்துல கட்டினாலும் அங்கே வந்து படுத்துக்கிறா போல. இந்த ஜீவன் ஊரெல்லாம் சுற்றி மறுபடியும் ராத்திரி அங்கேயே போய் தூங்குறானா. இப்படி தூங்கி தூங்கி எத்தனை நாளோ போயோ வந்து ஒரு நாளைக்கு என்னாச்சுன்னா, ஒரு நாளைக்கு ஆச்சாரியனால் அனுகிரகிக்கப்பட்டு விஷயத்தை புரிஞ்சுண்டு ஆத்ம தத்துவத்தை அறிந்துக்கிறான். அதே விதமாக தான் அந்த நதிக்கு எப்படி தான் இன்னார் இங்கே வந்தோன்னு எப்படி தெரிகிறது இல்லையோ, அதே விதமாக தான் இந்த ஜீவனுங்க பரமாத்மாவுடன் வெளியில் வரான்னு தெரியல அப்படிங்கிற அபிப்பிராயம் சொல்லியிருக்காங்க. அதனால யதா சுத்தஸ்யா இத்தியர்த்தம் பரிகல்பயம் தியாயல். இங்கே சொல்லக்கூடியதான எக்ஸாம்பிள்ஸ் மாடர்ன் பிலாசபிஸில் இருக்குன்னு ஒன்றும் பிரம்மக்கு படப்படாது, எல்லாத்துக்கும் ஆச்சாரியம் சொல்லியிருக்காரு. சக்ருத் விஜாதம் பிரதிபோதம் இத்தியபரே. இன்னும் சில பேர் சொல்ற பார்த்தீங்களா, சக்ருத் விஜாதம். சக்ருத் விஜாதம்னா ஒன் டைம் நாலெட்ஜுன்னு அர்த்தம். இப்படி ஒரு பிலாசபி இருக்கு, நீர் பாட்டுக்கு இங்கே அங்கேயே அது இதுன்னு சொல்லு, இருந்தால் பாரு எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுங்க சார், ஒரே தர ஞானம் வந்துடும்னா. இது கொஞ்சம் அது கொஞ்சம் அது கொஞ்சம் பண்ணாதுங்கோ, எல்லா மதத்துலேயும் எல்லா எண்ணங்களையும் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று பண்ணுங்கோ அப்படி. இப்போ பஹாயிசம்னு ஒன்று வந்து புதுசாக இல்லை, தப்புன்னு இல்லை, இந்த அபிப்பிராயங்கள்லாம் முன்னால் நம்ம ரிஷிகளுக்கு இருந்தது. அதனால் அப்படிப்பட்டதான சக்கரத்தை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே தரம் பண்ண வேண்டியது, ஞான காரண கர்ம காண்டம் உபாசன காண்டம் அது இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணலாமான்னு ரைட். இச்சு அபரேட்டர் இவா இன்னார்னு சொல்லவும் முடியல. இன்னைக்கு தான் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறதுன்னு இன்னைக்கெல்லாம் பழைய நாள்லேயே இருக்கு. நிர்நிமித்த சநிமித்த, நிமித்தம் இல்லாமல் காரணம் இல்லாதான் அறிவோ, காரணம் இருக்க அறிவோ, சக்கரத்வா அசக்கரத்வா, ஒரு தரம் ஒரே தரம் வரக்கூடியதான் அறிவோ அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடியதான் அறிவோ, எல்லாமே அது அறிவு தான். பிரதிபோதையவை ஹிசக, ஆகையால் அறிவுக்கு அறிவாக இருக்கக்கூடியதான் அந்த அறிவினுடைய வைச்சித்திரியங்கள் தான் இத்தனை பதார்த்தங்களும். ஆகையால் இதை அறிந்தவன் அமிர்தத்வம் அமரண பாவம் ஸ்வாத்மன்யவஸ்தானம் மோட்சம் ஹி. அமிர்தத்வம்னு என்ன சார், அமரண பாவம், மரணமில்லாத நிலை. மரணமில்லாத நிலைக்கு என்ன பேரு, ஸ்வாத்மன்யவஸ்தானம், தன்னாத்மாவில் தான் தனித்து நிறுத்தல். ஆகையால் இதயத்தில் இருக்கிற பரமாத்மாவையே நினைச்சு அங்கே இருத்தல் என்கிறது மோட்சம். எஸ்மாத் விந்ததே லபதி. ஆகையால் மோட்சம்னா ஏதோ பரலோகத்துக்கு வருது அது அனுபவிக்கிறது இது அனுபவிக்கிறதுன்னு இல்லை, நம் இதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவோட ஒன்னாகிறது அப்படிங்கிறது. யதோக்தாத் பிரதிபோதாத், மறுபடியும் யதோக்தாத் பிரதிபோதாத்னு வேற எதுவும் நினைக்கப்படாது. அறிவுகளுக்கு சாட்சியாக இருக்கக்கூடியதான நித்திய விஞ்ஞான ஸ்வரூபம் இதை பிரதிபோதாத், பிரதிபோத விதிதாத்மகாது, அறிவினால் அறியக்கூடியதான பரமாத்மாவாக தஸ்மாத் பிரதிபோத விதிதமேவ மதம். இப்படிப்பட்டதான அபிப்பிராயத்தை அறிந்து கொள்ளணும் இத்தியபிப்பிராய. போதசிஹி பிரத்யகாத்ம விஷயத்வஞ்ச மதம் அமிர்தத்வே ஹேது. போதஸ்ய அறிவுக்கு பிரத்யகாத்ம விஷயத்துவம், ஒவ்வொரு அறிவாலையும் பரமாத்மா அறிய பரமாத்மாவினால் அறிவுகள் அறியப்படுகிறது எனக்கூடியது என்ற எண்ணமானது அமிர்தத்வே ஹேது, அமிர்தத்வத்துக்கு மோட்சத்துக்கு காரணம். நகி ஆத்மனஹா அனாத்மத்வம் அமிர்தத்வம் பவதி. ஆத்மாவை அனாத்மான்னு அறி, அனாத்மாவினால் ஆத்மாவுக்கு அமிர்தத்வம் வருமா? ஆத்மனஹா ஆத்மாவுக்கு அனாத்மத்வம் அமிர்தத்வம் பவதி. அனாத்மாவாக இருந்ததுனால அமிர்தத்வம் வருமா? ஒரு நாளும் வராது. ஏன், ஆத்மத்வாத் ஆத்மாவாக இருக்கு. ஆத்மாவுக்கு ஆத்மாவாக அறியிருந்தால் அமிர்தத்வமாக இருக்குமே தவிர ஆத்மாவை அனாத்மாவாக அறியது அமிர்தத்வமாக ஆகாது. ஆகையால் என்னாச்சு, அமிர்தத்வம் நிர்நிமித்தமேவ. அதனால் அமிர்தத்வம் இதனால் வந்தது அதனால் வந்ததுன்னு சொல்லாதீங்க. ஏதோ ஆத்மான்னு ஒன்று இருந்தது, அது கொஞ்சம் பிகாம்ப்ளெக்ஸ் கொடுத்தோம், அது அமிர்தமாக ஆயிடுது அப்படின்னு சொல்லப்பட. ஆத்மாவானது அமிர்தத்வம் அப்படி நிர்நிமித்தம், அதுக்கு வேற இன்னொரு பொருளுடைய சகாயம் இல்லாமலேயே அனாத்மா சகாயம் இல்லாமலேயே அமிர்தமாக இருக்கு. ஆகையால் இத்தனை நாள் நம்ம அதை என்ன பண்ணினோம், அதை வந்து மிருத்தமாக ஆக்கிவிட்டோம், சரீர சம்பந்தமாக ஆக்கி நம்ம பண்ணிவிட்டோம். அதனால அந்த ஆத்மா இருக்கிறத நாம் அறியாமல் போயிட்டோம். ஆத்மாவை இருக்கிற ஆத்மாவை அதனுடைய சுவாவம் என்னமோ அதை அறியாமல் அது இல்லாத மாதிரி பண்ணிட்டோம். இப்பொழுது ஒவ்வொரு அறிவுக்கும் பிரகாசமாக அவர் இருக்கார் என்கிறது அறிந்தோமையானால் எப்பொழுதும் அவர் அறிந்து கொண்டே இருக்கேன். எந்தெந்த எண்ணங்கள் வரும் பொழுதும் அவரையும் நீங்க பார்த்து கொண்டே இருக்கள். ஆகையால் அந்த ஆத்மஸ்வரூபம் உங்களுக்கு நன்றாக காணப்படுகிறது. இதுதான் நாங்கள் நிமித்தமாக இருக்கிற ஆத்மாவை அறிதல்னு பார்த்தோம். ஏவம் மத்தியத்துவம் ஆத்மனஹா எது அவித்தியா அனாத்மத்துவ பிரதிபத்தி. ஆகையால் மர்த்தியத்துவம் என்ன சார், இருக்கிற ஆத்மாவை மறைச்சு வச்சு அஞ்ஞானத்தினால அனாத்மா என்று நான் நினைக்கிறான் பார்த்தடா, இதுதான் சார் மர்த்தியத்துவம். ஆகையால் ஆத்மாவை அனாத்மா அவித்தியினால் மறைச்சு இல்லை என்று நினைக்கிறானோ இது மர்த்தியத்துவம். ஆத்மாவை எப்பொழுதும் அறிந்து கொண்டிருத்தல் அமிர்தத்துவம். ஆத்மாவை அறிவது என்றால் நான் அறியும் எண்ணங்கள் எல்லாமே ஆத்மாவினால் பிரகாசிக்கப்படுகிறது என்று அவரை அறிதல். இப்படி அறிந்தில்லை ஆனால் அதான் அமிர்தத்வம். ஆகையால் அமிர்தத்வம் புதுசாக வரல. ஆனால் என்ன பண்ணினோம், இருக்கிற மிருதத்துவத்தை போக்கடிச்சோம். இருக்கிற ஆத்மாவை மறந்து சரீரமே ஆத்மா நினைச்சொண்டு சரீரத்துக்கு வேண்டியதான இத்தனை விவகாரங்களும் பண்ணி மறைச்சதான அவித்தியினால ஆத்மாவை எப்பொழுது திரஸ்காரம் பண்ணினோமோ ஆத்மாவை பார்த்தோமோ அதான் அமிர்தத்துவம். இது புதுசாக நீங்க பண்ணலை. கதம் புன எதோக்தயா ஆத்மையா ஆத்ம வித்தியா அமிர்தத்வம் வித்ததே. இப்படிப்பட்டதான ஆத்ம வித்தியினால எப்படி சார் அமிர்தத்வம் வரும்? எண்ணங்கள் உண்டாகிறதா? எண்ணங்கள்லாம் பிரகாசிக்கிறதா? அதுக்கு பின்னால சாட்சியா இருக்காரா? அவரை நீங்க பார்க்கணுமா? இதனால அமிர்தத்வம் எப்படி வரும்? இதுதான் ஆத்ம வித்தியன்னு பேரும். இதனால அமிர்தத்வம் வருங்கிற எப்படின்னு கதம் புனா எதோக்தயா ஆத்ம வித்தியா அமிர்தத்வம் விந்ததே இத்யதா ஆத்மனா விந்ததே வீரியம். இது மந்திரம் நமக்கு தெரியுமா? டக்குன்னு இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் என்னன்னு சமாதானம் சொல்ற சமூக கட்டம் கொஞ்சம் கவனிக்கணும். ஆத்மனா விந்ததே வீரியம். ஆத்மனா ஸ்வேன ஸ்வரூபேண தன்னுடைய ஸ்வரூபத்தினால விந்ததே லபதே வீரியம் பலம் சாமர்த்தியம். ஆத்மனா விந்ததே வீரியம். உங்க ஆத்மாவனால் தான் உங்களுக்கு பலம் வருது, சாமர்த்தியம் வருது. அதுதான் நிஜமான ஒரு சாமர்த்தியம். இதுதான் லோகத்துல நாம அது லூஸாக வில் பவர்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லோகத்துல ஜனங்கள் வில் பவர்ங்கிற பத்தில அந்த வில் பவர்ங்கிறது இதுதான். ஆனா இதை வந்து லூஸா யூஸ் பண்ணிட்டு இருக்க. ஆனா நம்ம சொல்றது ஆத்மசக்தின்னு பேர். இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதான ஒரு சக்தி ஆத்மசக்தி. நமக்கு இங்கிருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னா என்ன பயப்படுறதுன்னு சார், அந்த ஊர்ல டாக்டர் இருக்கா சார், என்னாச்சு அந்த ஊர்ல டாக்டர் இல்லாம இருக்குமா? அந்த ஊர்ல பாருங்க, அங்கே டாக்டர் இருக்காட கிட்ட வேற ஏதாவது விவகாரம் இருக்கா? ஃபார்மசி இருக்கா பக்கத்துல? என்ன பாக்கலாம் தெரியுமா? ஒரு நாலு நாள் போயிட்டு வர்றதுக்குள்ள இவ்வளவு கலப்படுறான். ஹிமாலயத்தின அடிவாரத்துல அங்க குகாக்குள்ள தபஸ் பண்ணிட்டே இருக்காரு. அவர்னா ஒரு ஷால் கிடைக்குமா? மழை வந்தா நம்ம போத்திக்க முடியுமா? சளி வந்தா நம்ம ஏதாவது மருந்து கிடைக்குமா? ஏதாவது எதிர்பார்த்தாரோ? அடுத்த வேலைக்கு ஆகாரத்துக்கு எதிர்பார்த்தாரோ? அவர் இல்லாம தபஸ் பண்ணிட்டு இருக்காரு சார். இன்னொன்னு பிராணம் போலியவர் நீரு என்ன இருக்க எல்லா சொகுசு வேண்டியிருக்கு. ஒரு நாள் கரண்ட் போயிடுது, நான் ஒண்ணுமே ஆகலை இவனுக்கு, இதுவும் ஆகலை. அதனால அவ்வளவு சிரமப்பட்டு இருக்கான், இங்க இருந்து இன்னும் கவலைப்பட்டு இருக்கான். எல்லாத்தையும் விட்டு அவர் இருக்காரு, எந்த தைரியத்துல வாழற? எந்த தைரியம்னு வாழ முடியும்? வாழ முடியும், நான் வாழறேங்கிறார். அதே விதமாகத்தான் அந்த ஆத்மசக்தி இருக்கு பத்தடா, நமக்குள்ள அந்த ஆத்மா இருக்கார எல்லாத்தையும் கவனிப்பார் அப்படின்னு அதை நீங்க தெரிந்து கொண்டா வரக்கூடியதான லைஃப்ல ஒரு சக்தி இருக்க, அதான் வீரியம்னு பேர். வீரியம்னு வேற ஏதோ நினைச்சுட்டு இருக்கான், உபயோகம் இல்லாத அர்த்தத்தை சொல்லிட்டு இருக்கான். வீரியம்னா பலம் சாமர்த்தியம். ஆகையால் இவனுக்கு இருக்கக்கூடியதான பலமானது ஆத்மசக்தி. அந்த வில் பவர்னு இருக்க அதுக்கும் அதிஷ்டானமான ஒரு சக்தியை நம்ம ஆத்மசக்தி. இது எதனால வரும்? இந்த ஆத்மாவை அறிந்ததனால் அர்த்தம். ஆத்மா இருக்கு அறிந்தோமையானால் போரும். ஆத்மன அவிந்த தேவீரியம் பலம் சாமர்த்தியம் தன சகாய மந்திர ஓஷதி தபோ யோக கிருதம் வீரியம். இன் ஜெனரல் நாமெல்லாம் எப்படி நினைச்சுக்கணும், சில பேர் நமக்கு பணம் இருக்கு சார், யார் என்ன பண்ண முடியும்னு, பணம் இருந்தா எல்லாரையும் சரி பண்ணிவிடலாம், யாராவது மட்டும் நான் நாலு காசு கொடுத்தானா அவனை கொண்டு விடுறான், நம்ம கிட்ட யாரும் பண்ண முடியும் அப்படின்னு சில பேருக்கு அபிப்பிராயம். சில பேருக்கு என்ன சார், எங்க ஊர்ல வரட்டும்னு எங்க ஊர்கிட்ட கால் எடுத்து வைக்க முடியாது, வெட்டி விடுவோம், நம்ம ஜனங்கள்லாம் இவ்வளவு இருக்கு அப்படின்னு ஆள்கட்டு இருக்குன்னு நினைக்கிறான். தனம் சகாயம் மந்திரம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சரப மந்திரம் இருக்கு பார்த்தல, யாரு எதை பண்ணாலும் எல்லாரையும் அவளை விரட்டி அடிச்சுவிடும், இங்க கிட்ட வர முடியாது. அப்படியே சில பேருக்கு மந்திரத்துல வகைப்பட, சில பேருக்கு ஓஷதி எங்க கிட்ட ரசலிங்கம் இருக்கு, ரசமணி எங்கிட்ட இருக்கு. இது இருந்தது ஏனால் யாரு கிட்ட வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியாது, நான் தான் எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டானமா இருக்கும் அப்படின்னு ஓஷதியினால. அதோட இல்ல சில நாள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, சில ஓஷதி எல்லாம் உடம்பு போட்டேன்னா கத்தியால வெட்டினாலும் ஒண்ணும் ஆகாதுன்னு அப்படி ஓட்டது எல்லாம் தயார் பண்ணிட்டு இருங்க. வஜ்ரகாயம்னு பேரு ஆயுர்வேதத்துலாம் சொல்லி, அதை நீங்க வச்சுருந்தா மேல இருந்து கீழே போட்டாலும் ஒன்றும் ஆகாதான் அப்படி தயார் பண்ணிட்டு இருந்தா பழைய நாள்ல. அதெல்லாம் ஓஷதி வீரியம், தப்போ வீரியம், யோகத்தினால ஏற்படக்கூடியது அந்த வீரியம். அனிமா மகிமா கரிமா லகிமா இவையெல்லாம் இங்க நான் அடிக்க வந்ததுன்னா டக்குன்னு ஒரு அணுவாயிடுவேன், வேற எங்கேயோ போய் உட்காருவேன். திடீர் நீங்க இருக்கிற இடத்துல உங்க மேல வந்து உட்காருவேன், அதுக்கப்புறம் என்ன ஒரு மலையாட்டம் ஆயிடும், உங்களால் தாங்க முடியாது. இப்படிப்பட்டதான விவகாரங்கள்லாம் உண்டு, இதெல்லாம் சாஸ்வதமான கேட்க முடியாது. இப்படிப்பட்டதான வீரியங்கள் இருக்கு என்று நினைக்கிறாடோ, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் மிருத்யம் நசக்னோத்தி அபிபோதம். ஊர்ல இருக்கிற மனுஷியோட ஏமாத்தலாம், பணத்தை சம்பாதிச்சுக்கலாம், ஊர்ல இருக்கிறவளுக்கு ஜால் வித்தியை காமிக்கலாம், ஆனா என்ன ஆகும்னார், யம தர்மராஜாவா ஏமாத்த முடியாதுன்னு. இது மந்திரத்துக்கும் தபசு எல்லாரும் இங்க டிபிக்கை கொடுக்கலாம் சார், அங்க யம தர்மராஜாட்ட மாட்டிக்கணும்ங்கிறார். தன சகாய மந்த ஓடுறது தப்போ யோக கிருதம் வீரியம் மிருத்யும் நபக்னோதி அபிபவித்தும் என்ன அனித்ய வஸ்து பலத்வாது. நீங்க என்ன பண்ணினாலும் அவைகள்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் நிற்கும்னு. சவனப்பிராசம் சாப்பிட்டேன்னா சவனர் என்ன பண்ணிவிட்டார், அவர் வந்து 10,000 வருஷம் வயசானவர், தபஸ் பண்ணினவர் 16 வயசு மாதிரி ஆயிட்டார். அந்த சுகன்யாங்கிற ஒரு பொண்ணு ஆயிடுச்சுன்னு ஊரெல்லாம் சுத்தினது, அரௌண்ட் தி வேர்ல்டு இன் 80 டேஸ் இப்போ நீங்க சொல்றல, அவர் 80 நாள்ல 4 தரம் சுத்திட்டு வந்திருக்காங்க. இதுல இந்த முழுக்க எல்லா ஊரும் போயிட்டு எல்லாத்தையும் காமிச்சு அங்கங்க இறக்கி அந்த பொண்ணுக்கு காமிச்சு அப்புறம் சொல்லித்தான், ரொம்ப டயர்ட் ஆயிடுது ஊரெல்லாம் சுத்தி நம்ம இடத்துல ஆசிரமத்திலேயே வருன்னார். வந்து உட்கார்ந்தா மறுபடியும் பழைய மாதிரி அவர் தரப்படுத்திவிட்டேன், என்னடா இந்த சவனப்பிராசுக்கு இவ்வளவுதான் வேல்யூன்னு, நீங்க பாட்டெல்லாம் சாப்பிடுங்க நான் வேண்டாம்னு சொல்லல, அதுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. ஆகையால் மந்திரத்தினாலேயோ தபஸ்னாலேயோ யோகத்தினாலேயோ தனத்தினாலேயோ வேற எதனாலேயோ வரக்கூடியதான வீரியம் டெம்பரரி, அது வந்து அனித்தியமான பொருள். ஆத்மாவனால வரக்கூடியதான பலம் இருக்கு பதில அது பர்மனன்ட். ஆத்ம வித்யா கிருதந்த வீரியம் ஆத்மனை விந்ததே. இதுக்கு காசு செலவழிக்க வேண்டாம் சார், வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம் சார், வஜ்ரலயமாக இருக்கிறதுக்கு அதுக்கு வேண்டாம், தங்க பஸ்மம் சாப்பிடுறான், புகையில இல்ல தங்கத்தையே நிஜமாக பஸ்மம் சாப்பிடுறான், இதெல்லாம் சாப்பிடறதுலாம் ஒண்ணும் வேண்டியது இல்லை சார். ஆத்மாவை நீங்க உள்நோக்கி பார்த்தேன்னா போறோம், உங்களுக்கு வரக்கூடியதான பவர் வில் பவர் எனார்மஸ் வில் பவர். விஸ்வாமித்தர் நான் வேற உலகத்தை தயார் பண்றேங்கிறார, எப்படி அந்த சக்தி வந்தது, எடுத்துட்ட காரியத்தை ஜெயிச்சுதான் ஆப்பேன் ஆவேங்கிறாரு, காரணம் என்ன, இங்க உள்ள இருக்கிற சக்தின்னு. ஆகையால் ஆத்ம வித்யா கிருதம் வீரியம் ஆத்மனை விந்ததே நான்யேனா இத்யதா. ஆகையால் அனன்ய சாதனத்வாத் ஆத்ம வித்யா வீரியஸ்ய. இந்த ஆத்ம வித்தியினால வரக்கூடியதான பலம் மற்ற வேற எதையும் எதிர்பார்க்காததுனால அதேவே வீரியம் மிருத்யம் சக்னோதி அபிபவிதும். அவித்யா எனக்கூடியதான முயற்சுவே மிருத்யுக்கு மிருத்யுவா இருக்கக்கூடியதான இவரை போக்கடிக்க கூடியது அது ஒண்ணுதான். அதனால்தான் மாமே வயே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்தி பாருங்க, என்ன பிடிச்சுங்கோ அந்த மாயனக்கூடிய மிருத்யுவை நீங்க தாண்டலாம், வேற வழி இல்லைன்னு. எதா ஏவம் இப்படி இருக்கிறதுனால ஆத்ம வித்யா கிருதம் வீரியம் ஆத்மனை விவிந்ததே. ஆத்ம வித்தியினால வரக்கூடியதா வீரியம் ஆத்மாவனால் தான் கிடைக்கிறது. நீங்க ஆத்மாவை பார்த்தேன்னா அந்த ஆத்மாவது உங்களுக்கு வீரியத்தை கொடுக்கறது. ஆகையால் அதா வித்யா ஆத்ம வித்யா, இங்க பாருங்க ஆத்மன அவிந்தையே வீரியம் வித்யா விந்ததே மிருதம்னு இருக்கும் உங்களத்துல. இங்க வித்யாங்கிற இடத்துல நீங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கணும், ஆத்ம வித்யா அதை நீங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆத்மா சேர்த்துக்க வேண்டாம். வித்யா விந்ததே அமிர்தம் என்ன, ஆத்ம வித்யா விந்ததே அமிர்தம், வித்யா ஆத்ம வித்யா விந்ததே அமிர்தம். ஆகிய மோட்சம் எதனால கிடைக்கும், ஆத்ம வித்யினால. எந்த ஆத்மாவனால இவனுக்கு தன கனக வஸ்து வாகனாதிகள்னால வர முடியாததான சக்தி எல்லாம் பலமெல்லாம் தன் ஆத்மாவை அறிந்ததனால் வருகிறதோ, அந்த தன் ஆத்மாவினால அவருடைய அறிவுனால தான் தனக்கு மோட்சம் வருகிறது அப்படின்னு. வித்யா ஆத்ம வித்யா விந்ததே மிருதம், நம்ம வேகமா வச்சிருப்போம் வித்யா ஆத்ம வித்யான்னு. நீங்க புஸ்தகத்தை மூடி வச்சுட்டு பிரதிபோதம் அமிர்தத்வம் விந்ததே ஆத்மனா வித்யதே வீரியம் வித்யா விந்ததே அமிர்தம் அர்த்தம் சொல்லி பாருங்க, அப்ப வித்யான ஆத்ம வித்யான்னு ஞாபகம் வரணும். இன்னைக்கு படிச்சா வராது, ஒரு 6 மாசம் ஆனப்பறம் கேட்கணும். அன்னைக்கும் நீங்க அவித்தியான ஆத்ம வித்தியான்னு படிச்சா அப்பதான் நம்ம படிச்சது இன்டர்னலைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதா வித்யா விந்ததே அமிர்தம் நாயமாத்மா பலஹீனே நலப்யா, அது பாருங்க பலம் இல்லாதனால் இது கிடைக்காதுன்னு அர்த்தம். ஆத்மனா வித்யதே விந்ததே வீரியம், வித்யா விந்ததே அமிர்தம்ங்கிறதுல இந்த வீரியம்ங்கிறதுக்கு பலம்னு அர்த்தம் சொல்லி முண்டக்கோப்பினிடத்தை என்ன சொல்லியிருக்கேன், நாயமாத்மா பலஹீனே நலப்யா, இந்த வில் பவர் இல்லாததுனால இந்த ஆத்மா முடியாது, அறிய முடியாது. நமக்கு அதுதான் இல்லை, என்ன ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வரட்டும் அவுட், இதே கஷ்டம் அது இது ஆபீஸ்ல வேலை இருக்குன்னா இன்னைக்கு கிளாஸ் வேண்டாம் சார் அங்கே போவோம், அதே போலிய வேற ஏதாவது முக்கியம் இருக்கு இன்னும் நாளைக்கு படிச்சு போமா, இப்ப என்ன சாந்தோக்கி பண்றது கேட்டா போயிடுது சார், அதுல தானே இருக்கு புதுசம் தான் நம்ம கிட்ட இருக்கு டிரான்ஸ்லேட்டர் நோட்ஸ் எல்லாமே அப்புறம் படிச்சுக்கலாமே, இப்படி போறதே தவிர இந்த ஆத்மாவை நம்ம எப்பொழுதுமே அறிஞ்சுத்தான் ஆகணும்னு உட்கார்றோம். எத்தனை பிரதிபந்தங்கள் அப்படியே உட்கார்ந்து பாராயணம் பண்றது உபநிட்டதுன்னு உட்கார்ந்தோம்னா டெலிபோன் வந்து தொலையுது, என்னாச்சுன்னா அர்ஜென்டா நீங்க வரணும் இல்லைன்னா அப்படியே மானம் இடிஞ்சு விழுந்துடும். நிஜமாவே நம்மளால்தான் மானம் நிற்கிறது, நீங்க ஓடி போயிட்டே இருக்க புஸ்தத்தை விட்டு ஏண்டா அந்த ஒரு கன்விக்ஷன் உங்களுக்கு இல்லையே, என்ன நாயமாத்மா பலஹீன லப்யா, அந்த ஃபார்ம் கிரிப் அந்த ஆத்மாவனால்தான் என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இல்லாத வாழ்க்கு இதை கிடைக்கிறது கட்டம்னு. இந்த மந்திரம் வந்து ரொம்ப இஷ்டம் யாருக்கு, விவேகானந்தருக்கு, அவர் தான் சொல்றாரு பலம் பலம்னு. நீங்க என்னன்னா என்ன இருந்தாலும் அரை சவே ஸ்டாப் நாட்டுனாரு பார்த்தீங்களா, என்ன உலகத்துல எத்தனை பிரதிபந்தங்க வரட்டும் இதுதான் ஜெயிக்கலாம்னு. அவருக்கு ஆதரவான மந்திரம் இல்லை, கேனோபரேஷன் மந்திரம் தான் அவருக்கு முன்னால இருக்கு. ஆத்மன அவித்யதே விவிந்ததே வீத்தியம் வித்யா விந்ததே விரதம், இதைத்தான் அப்படி நமக்கு சொல்லியிருக்கேன். ஆகையால் பலம் பலம்னு பிசிக்கல் பவர்னு வச்சுட்டு கராட்டை கத்துக்கணும்னு பண்ணாதீங்க, கத்துக்க வேண்டியது ஆத்ம ஜானத்தை, ஆத்மாவாரே திரட்டவிய, இதை பார்த்தா தான் க்ஷேமம். அதசமர்த்தோ ஹேது ஆத்மனா விந்தத் அமிர்தத்வம் ஹி விந்ததே ஹீனா, எக்காரணத்தினால் ஆத்ம வித்தியினால் அமிர்தத்வம் வருதோ அக்காரணத்தினால் ஆத்மாவை அறியும் அறியணும் அப்படிங்கிறது ஹீனா எஸ்மாத்தன் அர்த்தம். ஆகையால் இது பிரதிபோத வித்தம் அமிர்தத்வம் விந்ததே, ஒவ்வொரு அறிவுக்கும் பிரகாசிக்கக்கூடியதான அறிவுகளுக்கு சாட்சியா இருக்கிற பரமாத்மாவை அறியவும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் சின்ன மந்திரம் சொல்லி முடிகிறது இந்த கண்டம். இஹ சேத வேதி தத சத்யம் அஸ்தி, அப்ப இந்த ஜென்மாவில மானிட பிறவியில இது அறிஞ்சியானால் அத சத்யம் அஸ்தி, இது மேல சத்தியமான ஆத்மஸ்வரூபம் உனக்கு இருக்கு, அதுக்கும் போகாது. அறியில் என்ன மகதீவி நட்டி இர்ரிபேரபிள் லாஸ், என்னைக்கும் அதை பண்ண முடியாது, அவ்வளவுதான் போச்சு போனதான் மகதி விரட்டி. ஆகையால் தான் தீராக ஞானிகள் பூதேஷு பூதேஷு விசித்யா, ஒவ்வொரு பிராணியிலையும் அந்த சரீரத்துக்கு பின்னால ஆத்மா இருக்குன்னு பாக்குறாராம். நாம என்ன பண்றோம், மனுஷனை பார்த்ததுமே நன்னா இருக்காரா, அந்த வேண்டியவரா வேண்டாதவரா, அது குட் மார்னிங் சொல்லலாமா வேண்டாமா, இதுதான் நம்மளுடைய. ஆனா அவர் என்ன பாக்குறாரு தெரியுமா, அந்த ஞானியா இருக்கிறவர் ஒரு பிராணியை பார்த்ததுமே அதுக்குள்ள பரமாத்மாவை பாக்குறாராம். பூதேஷு பூதேஷு, ஒவ்வொரு பிராணிகள்லையும் விசித்யா பிரித்து தீராக இப்படி வாழ்நாள் முழுக்க அந்த பரமாத்மாவை பார்த்து பார்த்து இந்த சரீரம் கீழே விழுந்ததுமே அஸ்மால் லோகாத், இந்த சரீர அபிமானம் எனக்கூடியத விட்டு அமிர்தா பவந்தி அப்படின்னு அமிர்தத்வத்தை அடைகிறார். அப்படி உபரிஷத்து முடிக்கணுமா இல்லையா, முடிக்கிற காலத்துல என்ன சொல்லணும், அமிர்தமாக ஆகிறான் அப்படின்னு மங்களமா இந்த உபநிடத்தை முடிகிறது. இப்ப இதுக்கு கட்டா கல்வ சூரா நாரா தீரிய பிரேதாதிஷு.